بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه.
الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. وما بعد، وقال الله تعالى: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ان اصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. فمدينه اسلاميه صبر صبر نتشي صلبت صدي صحابه كريمه تدرجيان والكي والاغلي نام بات وريو هذه نكتر يجنام ان ربومي قدمين نبي مالا لكي برابي ملو مريد سمو بطيو السرطان ومريد الباريانا رضي الله تعالى عنه ورقود وارغي உமருடைய அல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆகிய அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்வார்கள்: இந்த அபூபக்கரினுடைய ஈமானை ஒரு தட்டிலும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களினுடைய ஈமானை ஒரு கருத்தட்டில் வைத்தாலும், இந்த அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அவர்களினுடைய ஈமான் தான் ஒட்டுமொத்த உலக மக்களினுடைய ஈமானை விளங்க கனமாக இருக்கும். காரணம், அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி உலகத்தில் சில நபர்கள் பொருளாதாரத்தை கொண்டு அர்ப்பணித்தார்கள், சில நபர்கள் குடும்பங்களை கொண்டு அர்ப்பணித்தார்கள், சில நபர்கள் தங்களினுடைய உயிரை கொண்டு தங்களினுடைய ஆற்றலை கொண்டெல்லாம் அர்ப்பணித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதராக அறிவிக்கப்படுவதற்கு முன்னாடியும் சரி, தூதராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் சரி, தன் முழு வாழ்க்கையையும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் இருப்பாரையானால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹ். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த மதீனத்து வாழ்க்கையினுடைய தொடரில் பார்த்தோம். தபூக் யுத்தம் மிக கடினமான ஒரு கஷ்டமான யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்தத்திற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையை உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது, பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான தங்க காசுகளை, ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை, குதிரைகளை எல்லாம் வந்து கொடுக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்களும் அந்த தபூக் யுத்தத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு அழைத்தார்கள்: இன்றைய தினம் நாம் இந்த அபூபக்கரை உந்த வேண்டும். உண்மையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கொண்டு வந்த ஒரு மூட்டையை விட உமருடைய அல்லாஹ் தஆலாவுக்கு இரண்டு மூட்டைகளை கொண்டு வந்தார்கள். உமருடைய அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். சஹாபாக்கள் எல்லாம், நாம் எல்லாம் வீடுகளை கெட்டும் பொழுது சந்தோஷம் அடைவோம். நாம் எல்லாம் இந்த உலகத்தினுடைய ஒரு செல்போன் என்னுடைய கைகளில் கிடைக்கும் பொழுது, உலகத்தினுடைய அற்பமான இந்த பொருளாதாரம் எனக்கு கிடைக்கும் பொழுது மற்றவனை பார்த்து நாம் எல்லாம் சந்தோஷம் அடைவோம். ஆனால் அன்புக்கு சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்புவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்களை முழுவதையும் எடுத்து வருகிறார். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்பவர்கள் அபூபக்கரை விட அதிகமாக தான் எடுத்து வந்தார்கள்.
உமருடைய அந்த சம்பவத்தை சொல்வார்கள், நான் சந்தோஷம் அடைந்தேன். இன்றைய தினம் இந்த அபூபக்கரை நாம் முந்திவிட்டோம், அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கக்கூடிய விஷயத்தில் அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உமரே இன்றைய தினம் நான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்ததினால் நீங்கள் இரண்டு மூட்டைகளை இந்த யுத்தத்திற்காக வைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள்? என் வீட்டிலே பாதி சொத்துக்களை இந்த யுத்தத்திற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அபூபக்கரே அபூபக்கரே, நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய வீட்டில் எதை வைத்திருக்கிறீர்கள்? அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தான் யார் சொல்லலாம், நான் என் வீட்டில் வைத்திருக்கிறேன், மற்ற அனைத்தையும் நான் துடைத்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி கொண்டு வந்துவிட்டேன். இந்த சம்பவத்தை கேட்டவுடன் தாரை தாரையாக அழுவார்கள், உண்மையில் இந்த அபூபக்கரை யாராலும் மிஞ்ச முடியாது என்பதாக. அந்த அளவிற்கு சிறப்புக்குரிய நபித்தோரை பற்றி நேற்றைய தினம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஒன்று மக்காவினுடைய வாழ்க்கை மற்றொன்று மதீனாவினுடைய வாழ்க்கை என்பதாக நாம் பார்த்தோமோ, அதே போன்று இந்த நான்கு ஹலீஃபாக்களுக்கும் இரண்டு வாழ்க்கை உண்டு, ஒன்று கிலாபத்திற்கு முன்னால் இன்னொன்று கிலாபத்திற்கு பின்னால். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள், தான் மரணிப்பதற்கு முன்னால் எப்படி நான் மரணிக்கப் போகிறேன் என்ற அந்த சூசகமான அந்த ரகசியமான செய்திகளை சகாபாக்களிடத்தில் அவ்வப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்களோ, அதே போன அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பிறகு இந்த அபூபக்கர் தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டு தான் மரணித்தார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண்ணை வருவார்கள், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசுவார்கள், சில சந்தேகங்களை எல்லாம் பரிமாறிக் கொள்வார்கள். இப்போது அந்த பெண்மணி திரும்பி செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், அடுத்து நான் உங்களை சந்திக்க வரும் பொழுது நீங்கள் இல்லாவிட்டால் இந்த மார்க்கத்தை பற்றி நான் யாரிடத்திலே கேட்க வேண்டும்? நீங்கள் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்தால் நான் யாரிடத்திலே இந்த மார்க்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னை நீ பெற்றுக் கொள்ளாவிட்டால் என்னுடைய அபூபக்கரிடத்தில் நீ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தினுடைய அந்த நிலைமையில், அதாவது தொழில் கூட வைக்க முடியாத அளவிற்கு, இமாமத்து கூட செய்ய முடியாத அளவிற்கு அவர்களுடைய நோய் கடினமான பொழுது, சஹாபாக்கள் எல்லாம் உங்கள் தோல் வைத்தால் நன்றாக இருக்குமே, சஹாபாக்கள் எல்லாமே அபூபக்கரினுடைய மகள ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூட, யார் ரசூலுல்லாஹ் உங்கள் தோல் வைத்தால் அழகாக இருக்குமே, உங்கள் தோல் வைத்தால் உங்களுக்கு தகுதியான ஒரு மனிதர் தான், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா தோல் வைக்க நின்று விட்டால் அவர்கள் தாரை தாரையாக அடையாளமித்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறைகள் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த அபூபக்கர் தான் எனக்கு பின்னால் அந்த இடத்திலே நிற்பதற்கு தகுதியானவர். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு என்னுடைய இடத்தை இந்த பூமியில் ஒரு மனிதர் அலங்கரிக்க வேண்டுமையானால் அவர் அபூபக்கர் சித்தீக்காக தான் இருப்பார் என்பதை மனித சமூகத்திற்கு சூசகமாக சொன்னார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிறார்கள், இப்பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு சிறிய ஒரு கருத்து வேற்றுமை வருகிறது. காரணம், இப்பொழுது இந்த உம்மத்தினுடைய தலைவர், அரசியல் தலைவர், ஆன்மீக தலைவர், மதீனாவினுடைய ராஜா இப்பொழுது மரணித்து விட்டார். இதற்கு பிறகு இப்பொழுது உடனே ஒரு சஹீபா தேவைப்படுகிறது. காரணம், தோழர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். இன்னொரு புறத்தில் பார்த்தால் இமாமாவின் முஸைலமா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மரணத்தை காத்திருக்கிறார். எப்படியாவது அந்த இடத்தை நான் பிடிக்க வேண்டும் என்பதாக உடனே அன்சாரி சஹாபாக்களே தான் ஒரு இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி இவர்கள் அன்சாரிகளின் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து தலைவர். இந்த போக்குவரத்து தலைவனுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள், உடனே இப்போது அந்த சஹீபா நமக்கு தேவை கொடுங்கள் என்பதாக இப்போது அன்சாரிகள் எல்லாம் உடனே நாம் சலீஃபா தேவை. காரணம் நாம் எல்லாம் இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாமல் ஒரு தலைமை இல்லாமல் இப்போது அனாதையாக இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஓனர்கள் இந்த இமாமாவினுடைய முஸ்லிமானா இன்னும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்னை அழிப்பதற்கு காத்திருக்கிறார்கள், தலைமை இல்லை என்று சொன்னார். எப்பொழுது வேண்டுமையானாலும் மதீனாவில் தாக்குதல் நடத்திடுவார்கள் என்பதனால் உடனே அன்சாரிகள் சாமியின் உபாதாவை அடுத்த கலீஃபாவாக அறிவிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பின்னால் இப்போது கிளம்பி செல்வார்கள். இப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். அன்சாரிகளே, அன்சாரிகளே, நீங்கள் எல்லாம் இவர்களுடைய ரத்தமும் சதையுமாக இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்தில் கலீஃபா தேவை என்று சொன்னால் நாம் இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அன்சாரிகள் சில அவர்கள் சொல்வார்கள், இப்போது உடனே நமக்கு கலீஃபா தேவைப்படுகிறது. ஆனால்
மக்காவாசி
இதுதான் சாயிகள். இப்பொழுது எல்லா சகாபாக்களினுடைய ஒட்டுமொத்த ஆலோசனை அடிப்படையில் இந்த உம்மத்தினுடைய முதல் ஹலீஃபா அவருடைய ஹலீஃபா என்று எந்த சகாபி அழைக்க மாட்டார்கள். அவங்களுக்கு சித்திக்கிறது எல்லாம் போய் ஹலீஃபா என்று அழைக்க மாட்டார்கள். எப்படி அழைப்பார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் உருவாக்கப்பட்ட ஹலீஃபா இப்படிதான் அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்கள்? வெறுமனையாக அவங்களுக்கு சித்திக்கிறது எல்லாம் ஹலீஃபா என்று, அதே போல உம்மதங்கள் எல்லாமே யாரும் ஹலீஃபா என்று அழைக்க மாட்டார்கள். அடிப்படையில் உங்களுடைய பொறுப்புக்கு நிர்வாகியாக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இதிலே எந்த நன்மையும் இல்லை. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஆட்சி அல்ல, மதீனாவின் ஆட்சி அல்ல, முழு அரபு தேசத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நீங்கள் எல்லாம் உங்களை நிர்வகிப்பதற்காக வேண்டி என்னிடத்தில் பொறுப்பை தந்திருக்கிறீர்கள். வலஸ்தபி ஹைரிக்கும், இதிலே எந்த நன்மையும் இல்லை. நல்ல முறையில் நடந்து கொண்டால் எனக்கு நீங்கள் அந்த நல்ல விஷயத்தை உதவி செய்யுங்கள். நான் தவறு செய்தால் என்னை நீங்கள் திருத்துங்கள். பேசுகிறார் நபிக்கு பிறகு இந்த பூமியில் நடமாடிய ஒரு சொர்க்கவாசி இருப்பார். இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஈமான் ஒரு தத்தில் பணியினுடைய சிகரத்தை பாருங்கள். இன்றைக்கு அற்பமான ஒரு பதவியை வைத்துக் கொண்டு காதலை தூக்கிக் கொண்டு அந்த பதவியை பயன்படுத்தி யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியும் முஸ்லீமோ அவர்கள் முஸ்லீமோ அல்லது இஸ்லாம் அல்லாதவர்களோ இன்றைக்கு அந்த பதவியை அதாவது தவறான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மத்தியில் இப்போது அவர் பேசுகிறார். நான் வழி தவறினால், நான் தவறு செய்தால் என்னை நீங்கள் திருத்துங்கள். நீங்கள் யாரை கேவலமாக பார்க்கிறீர்களோ நீங்கள் யாரை முட்டாளாக பார்க்கிறீர்களோ, நீங்கள் யாரை பணவீனமாக பார்க்கிறீர்களோ, நீங்கள் யாரை பலவீனமாக பார்க்கிறீர்களோ, கபீரும் நெறிந்து அவன் தான் என்னிடத்திலே பலமிக்கவன். நீங்கள் யாரை கேவலமாக பார்த்தால் அவன் எனக்கு பலமிக்கவன். அவனுடைய உரிமையை உங்களிடத்தில் இருந்து பறித்து அந்த பலவீனமானவருக்கு நான் கொடுப்பேன். அவனுடைய உரிமையை பலம் உள்ளவர்கள் பிடிந்தார் அவனுக்கு எதிராக நான் போராடி பலவீனமானவனுக்கு பிடித்து கொடுப்பேன். ஜிஹாத் உம்மத்தினுடைய கலீஃபா பேசுகிறார். முஸ்லிம்களே, நபி மரணித்து விட்டார் என்பதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போராடக்கூடிய அந்த போராட்டத்தை விட்டுவிட்டால் இல்லாஹ்வுல்லாஹ் அல்லாஹ் உங்கள் தலையில் இழிவை சாட்டி விடுவான், அல்லாஹ் உங்கள் குடும்பங்களில் இழிவை சாட்டி விடுவான். எந்த சமூகத்தில் அபிங்கங்கள் ஆபாசங்கள் வெளிப்படையாக பரவ ஆரம்பிக்குமோ இல்ல அன்னஹுல்லாஹுவின் பதா அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் வேதனைகளை சோதனைகளை இறக்கிக் கொண்டே இருப்பான். அத்தியோனி எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள்,
அவர்களுடைய தலைமையில் இப்பொழுது
முஸ்லிம்களினுடைய பெயர் தாரிகளோடு இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு போராடுவதற்கு அனுப்பி வைக்கிறார்கள். கொஞ்சம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே எல்லா கூட்டமும் மாறுகிறார்கள். வேண்டாம், நாங்கள் சக்காத்தை தருகிறோம் என்று ஒவ்வொரு கூட்டமும் மறுத்த எல்லா கூட்டமும் அவர்களுக்கு சித்தீக் ரலியல்லாஹு இடத்தில் மதினாவின் சக்காத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அபூபக்கரினுடைய நெற்றியை முத்துவார்கள். இந்த அபூபக்கர் இல்லாவிட்டால், இந்த அபூபக்கர் இல்லாவிட்டால் இந்த உமர் அறிந்திருப்பார், இந்த உமர் அறிந்திருப்பார். நான் மார்க்கத்தினுடைய விஷயத்தை வளர்த்தார்கள். தலைமையில் ஒரு பெரிய படையை தயார்படுத்தி ரோமர்களை எதிர்ப்பதற்காக அனுப்பி வைப்பார்கள். ஆனால் அவர்கள் மதீனாவிற்கு கொஞ்சம் வெளியேறியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் உஸாமா ரலியல்லாஹு தஆலாவோ அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு வந்துவிடுவார்கள். அந்த படை அப்படி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது உஸாமா ரலியல்லாஹுடைய தலைமையில் மீண்டும் அந்த பெரிய படையை இப்பொழுது கிளப்பி அபூபக்கர் விடும்பொழுது உமர் ரலியல்லாஹு உட்பட இப்போது பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாம் எல்லாருடைய தூதர் சொன்னாங்க செஞ்சாங்க. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, காரணம் வழியில் இருக்கிறார், தலைவரை மாற்றலாமே உடனே மீண்டும் ஏறுவார்கள். உமரே ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. اللهم اغفر لتولى ويسيت ويرتدك الكره ما قال للمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله. اللهم اغفر لتولى ويسيت ويرتدك الكره அதனை மாற்றுக்கருத்து தெரிவிப்பதற்கு எந்த மூமினுக்கும் தகுதி இல்லை. என்னுடைய தூதர் உஸாமாவை நியமித்தார், என்னுடைய தூதர் உஸாமாவை தலைமையாக நியமித்தார். அவருக்கு பின்னால் என்னையும் ஒரு தொண்டராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யுத்தத்தில் அனுப்பினார். ஆதலால் என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உஸாமாவினுடைய தலைமையில் ரோமர்களை எதிர்ப்பதற்கு படை அனுப்பினாரோ அல்லாஹ்வின் சத்தியமாக அந்த உஸாமா உயிர்வாழக்கூடியவரை இந்த யுத்தத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு உடைகளை செத்த வீட்டுக்கு மரண வீட்டுக்கு சென்றால் கூட நிமிடத்திற்கு நிமிடம் உரைமாற்றக்கூடிய ஆட்சியாளர்களை தான் இன்றைய உலகம் யாராக இருந்தாலும் சரி இன்றைய உலகம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவோ அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். அவர்களுடைய மனைவி அவர்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தார்கள். அப்பொழுது ஹலீஃபாவா ஆனவுடன் மறுநாள் வியாபாரத்திற்கு ஒட்டகத்தை அழைத்துக் கொண்டு கிராமத்திற்கு சென்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மறிப்பார்கள், நீங்கள் வியாபாரத்திற்கு சென்று விட்டால் அப்படி யார் எங்களுக்கு ஹலீஃபாவாக இருப்பது? அப்பொழுது சொல்வார்கள், என் குடும்ப விஷயத்திற்கு நான் என்ன செய்ய, நாங்கள் வேண்டுமையானால் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஹலீஃபாவாக இருப்பதனால் உங்களுக்கு ஒரு ஊதியம் தருகிறோம் என்பதாக மாதம் மாதம் ஒரு ஊதியத்தை கொடுத்து அவர்களை வியாபாரத்தை விட்டு திருப்பி இந்த ஹலீஃபாவினுடைய பொறுப்பிலே கவனம் செலுத்த வைத்தார்கள். இப்படி ஒவ்வொரு மாதமும் அவர்கள் ஒரு சன்மானத்தை பெற்றுக் கொண்டு தன்னுடைய புதுமணிகளோடு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவி அஸ்மா என்று சொல்லப்படும் அவர்களுடைய மனைவி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என்னுடைய கணவரே நாம் இனிப்பு சாப்பிட்டு பல நாட்கள் மாறிவிட்டதே, ஆதலால் நான் கொஞ்சம் காசுகளை சேமித்து வைத்திருக்கிறேன், நான் வேண்டுமையான உங்கள் கருத்தில் தருகிறேன். சுவிட்டு தயாரிப்பதற்கு ஹல்வா என்று பெயர் அரபு சொல்லப்படும். ஹல்வா தயாரிப்பதற்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஜாமான்களை வாங்கிவிட்டு வந்தால், பொருட்களை வாங்கிவிட்டு வந்தால், நாம் இருவரும் நம் குழந்தையும் அந்த இனிப்புகளை சாப்பிடலாமே.
மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அந்த எமாமாவையே தன் கரத்தில் வைத்திருப்பான்.
மிகப்பெரிய அங்கறியக்கூடிய வீரர்கள் எல்லாம் உனக்கு பின்னால் கோத்திரம் கோத்திரமாக இருப்பார்கள். இப்பொழுது அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு இப்பொழுது ஹபீப் செய்தியை பார்த்து கேட்பான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த கடிதம் கொண்டு வந்திருக்கிறார், அவர் யார்? அப்பொழுது ஹபீப் செய்தி சொல்வார்கள், அவர் அல்லாஹ்வுடைய தூதர், போகட்டும், நான் யார்? அப்பொழுது ஹபீப் செய்தி கேட்பார், சொல்வார்கள், எனக்கு காது கேட்காது. மீண்டும் கேட்பார், தன்னுடைய காவலாளிகள் எல்லாம் அழைப்பார், கூர்மையான வாளை கூர்மையாக ஆக்குங்கள், நான் கேட்பேன் இடத்தில் முஹம்மது யார் என்பதாக அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார், அதற்கு பிறகு நான் யார் என்று கேட்பேன். அவர் பதில் சொல்லாவிட்டார், ரெண்டு துண்டாக அந்த கூர்மையான வாளை கொண்டு அவனுடைய கையை விட்டுங்கள். இப்பொழுது ஹபீபின் செய்கிறதில் கேட்கப்படும், நான் யார்? நான் எவ்வளவு கொடியவன் என்பதற்கு நான் சொல்ல வைக்கிறேன். இவனை எதிர்க்கக்கூடிய நிலத்தின் நேரத்தில் தான் இன்னிழந்தாத சஹாபாக்கள் எல்லாம் நாம் இழந்தோம். அவனை எதிர்த்து முறியடித்த ஒரு மிகப்பெரும் சலீஃபா அபூ பக்கர் சித்தீக்ரதி எல்லாம் அன்றைக்கு அவனை முறியடிக்காவிட்டால் நல்லா பாதுகாக்க வேண்டும். அந்த பொய்யனை போன்ற ஆயிரக்கணக்கான பொய் நபிமார்கள் உருவாக இருப்பார்கள், நாம் எல்லாம் அவனுக்கு பின்னால் சென்றிருப்போம். என்னுடைய சலீஃபாக்களை கொண்டு அல்லாதை முறியடித்தான். இப்பொழுது முசைகமா கேட்பார், முகமது யார்? அப்பொழுது அந்த ஹபீபுக்கு
Yeah. முசைலமாவுடைய படை இங்கே இருக்கும். ஆனால் சஹாபாக்கள் ஒருவருக்கு முன்னால் அவன் இமாமாவும் அவனுடைய தேசமாக இருந்ததுனா எவ்வளவு அவனுடைய பூமியாக இருந்ததுனா அவன் ஆயிரக்கணக்கான நபர்களை ஒவ்வொரு மலைகளுக்கு பேரும் மேலும் மறைந்தவர்களாக அம்புகளை கொடுத்து மறைத்து விடுவான். இப்போ இஸ்லாமிய படை முசைலமாக எதிர்ப்பதற்கு காலத்தின் மனிதனுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திடீரென்று போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அந்த யுத்தத்தினுடைய அந்த போர் உருவாக்குவதற்கு முன்னாலேயே முசைலமா திடீரென்று தாக்குதல் நடத்த ஆரம்பித்து விடுவான். இப்போது அம்புகள் எங்கிருந்து பறக்கிறது என்று தெரியாது. இஸ்லாமிய வரலாறுகள் பதிவு செய்யப்படும் 6200 சஹாபாக்கள் அந்த யுத்தத்தில் எங்கள் தூதர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற கோஷத்திற்காக மரணித்தார்கள். பெரிய பெரிய சஹாபாக்கள் உமருடைய சகோதரன் ஜெயித் எங்கு உமருக்கு முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுவார். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அப்துல்லா பின் சுஹைல் என்பவர் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதர் யாரிடத்தில் இருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக எதிர்த்தால் தனியாக பார்ப்பார். உங்களுடைய சகோதரனை நல்ல முறையில் அடக்கம் செய்யுங்கள். இப்படி பார்த்துவிட்டு வரக்கூடிய சமயத்தில் சாணிபதி அல்லா இவர் தான் சாணிபுரு வலியுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர். மக்கா வெற்றிக்கு பிறகு இவர்களிடத்திலிருந்து வழியில் குர்ஆனை கற்றுக் கொள்வார்கள். இந்த சாணியும் அப்போ உதைப்பாகும் இருவரும் வாப்பா மகனை போன்று ஒரு மகனாகத்தான் இவரை வளர்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வளர்ப்பு மகனினுடைய சட்டம் தடை செய்யப்பட்டவுடன் இவரை சகோதரராக ஆக்குவார்கள். இந்த இருவரும் ஒரே நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் ஒரே கையிலே இருப்பார்களோ அதே போன்று இன்று பார்த்தாலும் இந்த இரண்டு நபித்தோழர்கள் தான். அடிக்கடி இந்த இரண்டு நபித்தோழர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஒரே நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் எல்லாம் போலும் இரண்டு கைகளை பிடித்துக் கொண்டுதான் போராடுவோம், நாங்களும் ஒரே நாளில் அல்லாஹ்வுடைய பாதையை மரணிப்போம் என்பதாக
ஒரு கையை கொண்டு போராடு என்று சொன்னாரா இல்லையா?
அந்த மகன் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுவார். உம்மா அம்மா தாரை தாரையாக அறிந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஹாரிதின் வழியில் ஆறுதல் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஓடி நாளைக்கு சொர்க்கத்தில் பக்கத்து கூடாரத்தில் பக்கத்து அறையில் இருக்கக்கூடிய குடும்பம் நீங்கள் அல்லையா, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதாக உம்மா அம்மாவுக்கு சுப செய்தி சொல்வார்கள். உம்மா அம்மா சொல்வார்கள், என் நபிக்காக வேண்டிய குழந்தையை இழந்தேன், என் நபிக்காக வேண்டிய மகனுடைய கை விட்டு போடுவோம், என் மகனே நபியை பாதுகாக்க என்று சொன்னேன். இன்றைக்கு என் நபியுடைய பதவியில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செயலாளரை நான் வெட்டாமல் விடமாட்டேன் என்பதாக அந்த இமாமாவுடைய மைதானத்தை உம்மா அம்மா சொல்லக்கூடிய ஒரு கட்டை நதித்தோழர் குட்டையாக இருப்பார், கருப்பாக இருப்பார். வழிநடத்தில் வருவார், நான் ஒரு திட்டம் சொல்லட்டுமா, இந்த முஸ்லிமாவை கொலை செய்வதற்கும் அவன் படையை வெட்டுவதற்கும் ஹாரித் கேட்பார்கள், என்ன, ஒரு வண்டியை தயாரியுங்கள், ஒரு ஏணியை ஏற்படுத்துங்கள், அந்த ஏணியின் மீது ஏறிக்கொண்டு என்னை அந்த சட்டிக்குள் அந்த வண்டிக்குள் வைத்து என்னை கீழே அந்த கோட்டைகளுக்கு உள்ளே தள்ளிவிடுங்கள். அப்பொழுது ஹாரித் ஒரு வண்டி கேட்பார், தற்கொலை இல்லையா, என்ன செய்ய போகிறார், உயிர் பயிர்மே முஸ்லிமா லட்சக்கணக்கான இருக்கிறார், அவன் கோட்டைக்குள் இருந்தால் உன்னை அவன் எட்டாமல் நடத்தார், இந்த விஷயம் வேண்டாம், வரவா இந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். அப்பொழுது வரவா என்று மாறி சொல்வார்கள், என் நம்பிக்கையாக வேண்டியதானே, என் நம்பிக்கையாக வேண்டியதானே, நாம் இவனை எட்ட வேண்டுமே, ஆனால் இது ஒரே ஒரு வழிதான், என்னை அவன் இந்த கோட்டைகளுக்கு உள்ள எறியுங்கள், நான் அந்த கோட்டையினுடைய வாயிலை எப்படியாவது திறந்து விட்டு விடுகிறேன், நீங்கள் உள்ளே வந்து அவனை எட்ட ஆரம்பித்து விடுங்கள். பல மாதங்களுக்கு பிறகு வர்றாயின் மாளிகை அந்த முஸைலமாவினுடைய அந்த கோட்டைகளுக்குள் ஒரு ஏறிப்படியின் மீது ஏறி வந்ததாக தன்னம் தனியாக ஈமான் மீது இந்த உறுதியை பாருங்கள், லட்சக்கணக்கான எதிரிகளுடைய கூட்டத்திற்கு முன்னால் நபி மீது இருந்த பாசத்தை பாருங்கள், என் நபிக்கு பிறகு ஒரு நபி என்று வாதாடக்கூடாது, அப்படி வாதாடினால் இந்த பூமியில் கொலை செய்யப்படுவதற்கு மிக தகுதியானவன். இப்பொழுது வர்றாயின் மாளிகை அவர்களெல்லாம் தாழ்ந்தவர்களை உள்ளே எரியப்படுகிறது, ஆயிரக்கணக்கான முஸைலமாவினுடைய படை வெட்டுகிறார்கள் குடும்பத்தை விசீரித்த
இருந்தான். இப்பொழுது அல்லாஹ் உனக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான், அதற்கு எதிராக நீ பரிவாங்கிக் கொள்ளலாம், அதற்கு எதிராக நீ பரிவாங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். வாசி சொல்வார், அல்லாஹ் இது சத்தியமாக அந்த முஸ்லிமாவை பார்த்தால் இந்த வீட்டையை கொண்டு நான் புத்தாமல் இருக்க மாட்டேன். இப்பொழுது ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களுக்கு முன்னால் அந்த முஸ்லிமா நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு புலியை போட்டு மாறியவராக எந்த ஈட்டியை கொண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு கொலை செய்தாரோ அதே ஈட்டியை கொண்டு இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய பொய்யான நபி, இந்த உம்மத்தினுடைய பொய்யனை, இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நானும் நபி என்று பித்தராட்டம் செய்த அந்த முஸைலமாவினுடைய ஈரலை குத்தி கிழிக்க ஆரம்பித்துவிடுவார். இப்பொழுது முஸைலமா கொலை செய்யப்பட்டுவிட்டார். இஸ்லாமிய உம்மத்துகள் எல்லாம் அப்படி சந்தோஷத்தின் எங்கள் தூதர் தான் தகுதியானவர் என்பதாக சத்தம் போட ஆரம்பித்தவுடன் அந்த ஈட்டியை பிடுங்கி சென்று இப்பொழுது வஹ்ஷி ஒரு மலைக்கு மேலே ஏறுவார். இமாம் சும்மா சொல்வார்கள், அந்த ஈட்டியை எறிவார், யா அல்லாஹ் யா அல்லாஹ், இதே ஈட்டியை கொண்டுதான், இதே ஈட்டியை கொண்டுதான் இந்த பூமியிலேயே சிறப்பான ஹம்சாவை நான் கொலை செய்தேன், யா அல்லாஹ், இதே ஈட்டி தான் யா அல்லாஹ், இன்றைக்கு இந்த பூமியிலே மிகப்பெரிய ராணுவ வீரர்கள் இன்னும் ஒரு சில ஹாஃபிர்கள் தான் இருக்கிறார்கள், ஆனால் நாம் குர்ஆனை ஒரு புத்தகமாக தொகுத்து விடுவோம், அவர்களும் மறைத்து விட்டால் கியாமத் வரை இந்த குர்ஆன் அவர்களுக்கு போய் சேராது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமருடையெல்லாம் உட்பட பெரிய சகாபாக்கள் ஆலோசனை செய்யும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தயங்குவார்கள். என் நபி செய்யாததை செய்ய வேண்டுமா, என் நபி செய்யாததை நான் செய்யவா? அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், இதுல எந்த தப்பும் இல்லை, நபி குர்ஆனை எழுத சொன்னார்களா இல்லையா, நபி குர்ஆனை தொகுத்தார்களா இல்லையா, நபி குர்ஆனுடைய அட்டை போட்டு வைத்துக் கொண்டு அனுமதி கொடுத்தார்களா இல்லையா, வேற வழி இல்லை, முஸ்லிம் உம்மத்திற்கு குர்ஆன் வேண்டுமையானால் முஸ்லிமர்களுடைய யுத்தத்திலேயே 500 ஹாஃபிர்களை 1200 சஹாபாக்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட
தலைமையில் ஒரு படையை அனுப்பிவிடுவார்கள். ரோமிற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில்
இந்த சமூகத்திற்கு மத்தியில் ஒரு சின்ன சரசரப்பு ஏற்பட்டு விட்டது. எனக்கு தெரியும், எனக்கு பிறகு இந்த பூமியில் சிறப்பான ஒரு இருப்பார்,
என்னை விட சிறப்பான ஒரு இருப்பாரானால் அது இந்த உமராகத்தான் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உமரை எண்ணிலங்காத புகழ்ச்சிகளை கொண்டு புகழ்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்வார்கள், யா அல்லாஹ் யா அல்லாஹ், என் மீது நீ கொடுத்த அந்த கிலாபத்தை நான் இப்பொழுது உமரினுடைய அந்த வெளிப்படையான ஈமானை பார்த்து அவரை விட ஒரு சிறப்பான ஒரு மனிதரை நான் பார்க்கவில்லை, ஆகவே நான் உமரிடத்திலே கொடுக்கிறேன் என்பதாக மக்களை கூப்பிட்டு சொல்வார்கள். என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே, நான் வருவித்தார் எனக்கு பிறகு எனக்கு மரணம் வந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்பதாக அவர்கள் தன் மகளிடத்திலே பேசுவார்கள். மகளே மகளே, இதோ என்னுடைய ஆணை, நான் மரணித்து விட்டார், நான் மரணித்து விட்டார், நபிக்கு நீங்கள் எப்படி கவனம் செய்தீர்கள்? அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், மூன்று ஆடைகளை கொண்டுதான் கஃபன் செய்தோம், சட்டைகள் இல்லை, தரப்பான்கள் இல்லை, தொப்பிகள் இல்லை என்ற கஃபன் செய்யும் பொழுது அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்வார்கள், நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடைகளை கொண்டும் இன்னும் ஒரே ஒரு ஆடையோ அல்லது இரண்டு ஆடைகளை அதிகப்படுத்தி எனக்கு நீங்கள் கஃபன் செய்து விடுங்கள், நான் இறந்து விட்டார். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், என் தந்தையே என் தந்தையே, இது ஏற்கனவே கிழிந்த ஆடையாக இருக்கிறது, பழைய ஆடையாக இருக்கிறது, ஆனால் புதிய ஆடை நான் உங்களை கஃபன் செய்யட்டுமா? அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்வார்கள், மண்ணை அழிக்கக்கூடிய இந்த உடம்புக்கு நீ புதிய ஆடை தேவையில்லை, மரணிப்பவனுக்கு புதிய ஆடை தேவையில்லை, வாழ்பவனுக்கு தான் புதிய ஆடை, ஆனால் நான் மரணித்ததற்கு பிறகு புதிய ஆடையை கொண்டு கஃபன் செய்யாதீர்கள், பழைய கிழிந்த ஆடைகளை கொண்டு என்னை கஃபன் செய்யுங்கள், நான் மரணித்து விட்டால் என்னுடைய மனைவி அஸ்மாவை என்னை குளிப்பாட்ட சொல்லுங்கள், அவர் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும், நான் மரணித்து விட்டால் அவரை தவிர வேற யாரும் என்னை குளிப்பாட்ட வேண்டாம். மனைவி மீது இருந்த அந்த பாசத்தை பாருங்கள், என்னதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தாலும் மரணம் என்று வரும்பொழுது ஒரு பாசம் பார்த்தா செய்யும், என் மனைவியை பிரிய போகிறேனே, என் குழந்தையை பிரிய
பிரிய போகிறேனே, அது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு விதிவிலக்கில்லை. அதே சமயத்தில் மரணத்தை கண்டு அவர்கள் பயப்படவில்லை, தன் மகளை அழைத்து மரணத்தினுடைய நேரத்தில் உபதேசம் செய்கிறார்கள், மகளே மகளே என்னுடைய மனைவியை தவிர வேற யாரும் என்னை குளிப்பாட்ட வேண்டாம், நான் மரணித்து விட்டால் இந்த ஆடைகளை கொண்டே என்னை கஃபன் செய்யுங்கள், நான் மரணித்து விட்டால் உடனே என்னை அடக்கம் செய்யுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தலைமையில் எனக்கு ஜனாசா தொழுகை நடத்துங்கள் என்பதாக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மொழிவார்கள். அந்த அடிப்படையில் அந்த திங்கட்கிழமைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ரபீல் அவ்வலிலே மரணித்தார். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரபீல் ஆஹிர் அதாவது திங்கட்கிழமைக்கு மறுநாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையுடைய இரவிலே மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுதும் 63 வயது தான். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணிக்கும் பொழுதும் 63 வயது தான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நட்பை பிரிச்சாமல் இருக்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நட்பு கொண்டார், அல்லாஹ் என்னை மரண நேரத்திலும் பிரிக்க மாட்டான். இப்பொழுது சஹாபாக்களினுடைய தலைமையில் அவர்களுடைய ஜனாசா பார்க்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு திரும்பி அணிகிறார்கள், சஹாபாக்கள் திரும்பி அணிகிறார்கள், அனைவரும் எல்லாம் அழுது கொண்டே வருகிறார்கள். நான் கேள்விப்பட்டேன் நான் புகாரை சொல்கிறார்கள், நான் அபுபக்கர் உமர் என்ற இடத்திற்கு சென்றோம், நான் அபுபக்கர் உமர் என்ற இடத்திலிருந்து வந்தோம், நான் அபுபக்கர் உமர் என்ற இடத்திற்கு சென்றோம் என்பதாக எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை உள்ளே பேசினார்களே, இந்த பூமியில் சிறப்பான ஒரு மனிதரை நான் இழந்து விட்டேனே என்று கண்ணீர் வழுக அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஜனாசாவை பார்த்து அழுது எல்லாம் தாராங்குவார்கள். இப்பொழுது அந்த ஜனாசாவை பார்த்து பேசுவார்கள், இப்படியாக அவர்கள் மரணித்தவுடன் அவர்களுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தலைமை அஸ்மா பின்த்து உமைஸ் என்று சொல்லப்படும் அவர்களுடைய மனைவியின் பெயர். அவர்களுடைய தலைமையில் ஜனாசா அவர்கள் மாத்திரம் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்கள். 3 ஆடைகளை கொண்டு, ஒரு ஆடை அவர்கள் அணிந்த ஆடை, மற்றும் ஒரு 6 கீழாடையை கொண்டு, மீண்டும் ஒரு பெரிய ஒரு ஆடையை கொண்டு அவர்களை ஜனாசா 3 ஆடைகளும் பழமையான ஆடைகளை கொண்டு அவர்களை ஜனாசா புரியப்படுகிறது. உமர் ரலியல்லாஹுடைய தலைமையில் இந்த உம்மத்தினுடைய முதல் ஹலீஃபா அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஹலீஃபா அவரினுடைய ஜனாசா தொழுகை நடைபெறுகிறது. இப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் இவரை எங்கே அடக்கலாம், எல்லா சஹாபாக்களும் ஒரு சஹாபி கூட அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு கூட ஒரு கருத்து வேறுபாடு வந்தது, அல்லாஹ்வுடைய தூதரை எங்கே அடக்கலாம், அதாவது ஜன்னத்தில் பக்கி என்று சொல்லக்கூடிய புதுமையவாடி அடக்கலாமா அல்லது மத்த இடத்தில் தனியாக அடக்கலாமா? அப்பொழுது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எந்த இடத்தில் நபிமார்கள் மரணிப்பார்களோ அதுதான் அவர்களுடைய கபர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் மரணித்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் ரசூலுல்லாஹை அடக்கம் செய்யப்படும். ஆனால் அபுபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாசா தொழுகை நடத்தி முடிந்தவுடன் எல்லா சஹாபாக்களும் சொல்வார்கள், நபியினுடைய உண்மையான தோழரை நாம் பிரித்து விட வேண்டாம், எல்லா நிலைமையிலும் இரண்டிலே ஒருவராக இருந்த அந்த அபூபக்கர் அவரினுடைய கபரையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலேயே நாம் தோன்றுவோம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்திலேயே மரணித்ததற்கு பிறகும் பிரியாத ஒரு நட்பு தோழர்கள், மரணித்ததற்கு பிறகும் பிரியாத பிரிக்க முடியாத ஒரு இணையில்லாத தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலேயே கபர் தோண்டப்படும். அந்த கபரில் உமர் ரலியல்லாஹு இறங்கியவர்களாக இந்த உம்மத்தினுடைய ஹலீஃபாவை அடக்கம் செய்வார்கள். இப்படியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த பூமியின் மீது நபிமார்களுக்கு பிறகு நடந்த மனிதர்களிலேயே சிறப்பான மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார். அவரினுடைய உபதேசத்தின் அடிப்படையில் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 2 நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உம்மத்தினுடைய கதாநாயகன், இந்த உம்மத்தினுடைய வீரர். எந்த அடிப்படையில் அந்த மனிதரை ஆராய்ச்சி செய்தாலும் அவரை விட ஒரு சிறப்பான மனிதரை பார்க்க முடியாது. குஃபார்களுக்கு வீரமாக நின்றவர், அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தவர், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மரணத்தை கேட்டு கண்ணீர் விட்டவர். அவரினுடைய வரலாறை படித்து முடிக்கும் பொழுது அனைவர்களினுடைய கண்களிலும் கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட உன்னத நபித்தோழரான உமர் ரலியல்லாஹுடைய வரலாறை இன்ஷா அல்லாஹ் நான் நாளைய தினத்திலிருந்து பார்க்கலாம். அக்குழு கோவி ஹாதா அஸ்தாஃபிருல்லாஹி வலகும் வஸ்தாஃபிரு அன்னி வலகும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.